ஓம் சாந்தி. 19/11/2025. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நினைவு என்ற தூக்கு கயிற்றில் தன்னை மாட்டிக்கொள்ள வேண்டும். நினைவின் மூலம்தான் ஆத்மாவானது உண்மையான தங்கமாக ஆகும். கேள்வி: எந்த பலம் குற்றப்பார்வையை உடனேயே மாற்றிவிடும்? ஞானம் என்ற மூன்றாவது கண்ணின் பலம் எப்பொழுது ஆத்மாவில் வந்து விடுகிறதோ அப்பொழுது குற்றப்பார்வை உடனேயே முடிவடைந்து விடுகிறது. தந்தையின் ஸ்ரீமத் என்னவென்றால், குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் உங்களிடையே சகோதர சகோதரர்களாக இருக்கிறீர்கள். உங்களது கண்கள் ஒரு பொழுதும் குற்றம் நிறைந்ததாக ஆகவே முடியாது. நீங்கள் எப்பொழுதும் நினைவின் பூதையில் இருங்கள். ஆஹா, எனது அதிர்ஷ்டம், ஆஹா, எனக்கு இறைவன் கற்பிக்கிறார். இவ்வாறு சிந்தனை செய்யும் பொழுது போதையுடன் இருப்பீர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆன்மீக தந்தையும் ஆத்மாதான். ஆனால் அவர் முழுமையானவர், குறைகள் இல்லாதவர். அவரிடம் எந்த கரையும் ஏற்படுவது கிடையாது. என்னிடம் கரை இருக்கிறது என்று சிவபாபா கூறுவாரா? முற்றிலும் கிடையாது. இந்த தாதா முழு கரையுடன் இருந்தார். இவரிடத்தில் தந்தை பிரவேசம் செய்ததால் உதவியும் கிடைத்தது. முக்கியமான விஷயம் என்னவென்றால், 5 விகாரங்களின் காரணத்தினால் ஆத்மாவில் கரை படிந்தது, அசுத்தமாக ஆகிவிட்டது. ஆக எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ துரு நீங்கிக் கொண்டே செல்லும். பக்தி மார்க்கத்தின் கதைகளை பல பிறவிகளாக கேட்டுக்கொண்டே வந்தீர்கள். இங்கு கூறப்படும் விஷயங்கள் முற்றிலும் தனிப்பட்டது. உங்களுக்கு இப்பொழுது ஞான கடலிடமிருந்து ஞானம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களது புத்தியில் லட்சியம் இருக்கிறது. மற்ற எந்த சத்சங்கங்களிலும் லட்சியம் கிடையாது. நாடகப்படி ஈஸ்வரன் சர்வவியாபி என்று கூறி என்னை நிந்தித்துக் கொண்டே இருக்கின்றனர். இது நாடகம் என்று கூட மனிதர்கள் புரிந்து கொள்வது கிடையாது. இயக்குனர் தயாரிப்பாளரும் நாடகத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். சர்வசக்திவான் என்று பாடப்பட்டாலும் அவரும் நாடகம் என்ற சக்கரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாபா அவரே வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எனது ஆத்மாவில் அழிவற்ற பாகம் பதிவாகி இருக்கிறது, அதன்படி கற்பிக்கிறேன் என்று கூறுகிறார். எதையெல்லாம் கற்பிக்கின்றேனோ அவை நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் புருஷோத்தமர்களாக ஆக வேண்டும். பகவானின் மகா வாக்கியம் அல்லவா. குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்து இந்த லக்ஷ்மி நாராயணனாக ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் உலகிற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும் என்று வேறு எந்த மனிதரும் கூற முடியாது. நாம் உலகின் எஜமானர்கள் ஆவதற்கு வந்திருக்கிறோம். நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள். பக்தி மார்க்கத்தில் பல பிறவிகளாக கதைகளை கேட்டுக்கொண்டே வந்தோம். எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது புரிந்து கொண்டோம். உண்மையில் இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் சொர்க்கத்தில் இருந்தது, இப்பொழுது கிடையாது. திரிமூர்த்தி பற்றியும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மாவின் மூலம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் உருவாகி கொண்டிருக்கிறது. நான் கல்பகல்பமாக சங்கமயுகத்தில் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இது பாடசாலை அல்லவா. இங்கு குழந்தைகள் நடத்தைகளை திருத்திக் கொள்ள வேண்டும். 5 விகாரங்களை நீக்க வேண்டும். நீங்கள் தேவதைகளுக்கு முன்னால் சென்று நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள், நாங்கள் பாவிகள் என்று கூறி பாரதவாசிகள் தான் தேவதைகளாக இருந்தனர். சத்தியுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணன் பூஜைக்கு உரியவர்களாக இருந்தனர். பிறகு கலியுகத்தில் பூஜாரிகளாக ஆகிவிட்டனர். இப்பொழுது மீண்டும் பூஜைக்குரியவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். பூஜைக்குரியவர்கள் சதோ பிரதான ஆத்மாக்களாக இருந்தார்கள். அவர்களது சரீரமும் சதோ பிரதானமாக இருந்தது. ஆத்மா எப்படியோ அப்படிதான் சரீரம். தங்கத்தில் கலப்ப அர்ப்பணம் செய்கிற பொழுது அதன் மதிப்பு எவ்வளவு குறைந்து விடுகிறது? உங்களது மதிப்பு மிக உயர்வாக இருந்தது, இப்பொழுது மதிப்பு குறைந்து விட்டது. நீங்கள் பூஜைக்கு உரியவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது பூஜாரிகளாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு கரைகள் நீங்கும், மேலும் தந்தையின் மீது அன்பு ஏற்பட்டுக் கொண்டே செல்லும், மகிழ்ச்சி ஏற்படும். பாபா தெளிவாக கூறுகிறார், குழந்தைகளே, முழு நாளும் நான் எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறேன் என்று சார்ட் வையுங்கள். நினைவு யாத்திரை என்ற வார்த்தை மிகவும் சரியானது. நினைவு செய்து செய்து கரைகள் நீங்கி நீங்கி கடைசி நிலை நல்ல நிலையாக ஆகிவிடும். அந்த வழிகாட்டிகள் யாத்திரை கழைத்து செல்கிறார்கள். இங்கு ஆத்மா சுயம் யாத்திரை செய்கிறது, தனது பரந்தாமத்திற்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நாடக சக்கரம் முடிவடைகிறது. இது மிகவும் அசுத்தமான உலகம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பரமாத்மாவை யாரும் அறிந்து கொள்ளவில்லை, அறியவும் மாட்டார்கள். அதனால்தான் விநாச காலத்தில் அன்பற்ற புத்தி என்று பாடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இந்த நரகமே சொர்க்கமாகும். அவர்களது புத்தியில் இந்த விஷயங்கள் பதிய முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விஷயங்கள் அனைத்தையும் சிந்தனை செய்வதற்கு தனிமை தேவை. இங்கு மிக நல்ல ஏகாந்தம் இருக்கிறது. அதனால்தான் மதுவனத்திற்கு மகிமை இருக்கிறது. குழந்தைகளுக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். ஜீவ ஆத்மாக்களாகிய நமக்கு பரமாத்மா கற்பித்துக் கொண்டு இருக்கிறார். கல்பத்திற்கு முன்பும் இவ்வாறு கற்பித்திருந்தார். கிருஷ்ணருக்கான விஷயம் கிடையாது. அவர் சிறு குழந்தை, அவர் ஆத்மா, இவர் பரமாத்மா ஆவார். முதல் நம்பரில் வந்த ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மா பிறகு கடைசி நம்பரில் வந்துவிட்டது. ஆக பெயரும் மாறிவிட்டது. பல பிறவிகளின் கடைசி பிறவியின் பெயரும் மாறிவிடும் அல்லவா? இவர் தாதா லேக்ராஜ் என்று கூறுகிறார். இதுதான் பல பிறவிகளின் கடைசி பிறவி. நான் இவரிடத்தில் பிரவேசம் செய்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார் தந்தை. யார் சரீரத்திலாவது வருவார் அல்லவா? சாஸ்திரங்களில் இந்த விஷயம் கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை கற்பிக்கிறார். நீங்கள் தான் படிக்கிறீர்கள். பிறகு சத்தியுகத்தில் இந்த ஞானம் இருக்காது, அங்கு பலன் கிடைக்கும். தந்தை சங்கமத்தில் வந்து இந்த ஞானத்தை கூறுகிறார். பிறகு நீங்கள் பதவியை அடைந்து விடுகிறீர்கள். இந்த நேரம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடையக்கூடிய நேரமாகும். ஆகையால் குழந்தைகள் எந்த தவறும் செய்யக்கூடாது. மாயை அதிகமான தவறுகளை செய்விக்கிறது. அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை முயற்சி செய்விக்கிறார். ஆனால் அதிர்ஷ்டத்தில் எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது! சிலர் தேர்ச்சி அடைகிறார்கள், சிலர் தோல்வியடைந்து விடுகிறார்கள். இரட்டை கிரீடதாரிகளாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இல்லற காரியங்களில் இருங்கள் என்று தந்தை கூறுகிறார். லௌகீக தந்தையின் சுமைகளை குழந்தைகள் குறைக்க வேண்டும், சட்டப்படி நடக்க வேண்டும். இங்கு அனைத்தும் நியமத்திற்கு புறம்பாக இருக்கிறது. நாம் தான் இந்த அளவிற்கு உயர்ந்த தூய்மையானவர்களாக இருந்தோம், பிறகு கீழே விழுந்து விட்டோம் என்பதை அறிவீர்கள். இப்பொழுது மீண்டும் தூய்மையாக ஆக வேண்டும். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் அனைவரும் பிரம்மாகுமார் பிரம்மாகுமாரிகளாக இருக்கிறீர்கள். ஆகையால் குற்றப்பார்வை இருக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் சகோதரன் சகோதரிகளாக ஆகிவிட்டீர்கள் அல்லவா? இந்த யுக்தியை தந்தை கூறுகிறார். நீங்கள் அனைவரும் பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் சகோதரன் சகோதரிகளாக ஆகிவிட்டீர்கள். பகவானை அனைவரும் பாபா என்று கூறுகிறார்கள் அல்லவா? நாம் சிவ பாபாவின் குழந்தைகள் என்று ஆத்மாக்கள் கூறுகின்றன. ஷரீரத்தில் வருகின்ற பொழுது சகோதரன் சகோதரிகளாக ஆகிவிடுகிறீர்கள். பிறகு எவ்வாறு குற்றப்பார்வை இருக்க முடியும்? நீங்கள் பெரிய பெரிய சபைகளிலும் இதை புரிய வைக்க முடியும். நீங்கள் அனைவரும் சகோதரன் சகோதரனாக இருக்கிறீர்கள். பிறகு பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் படைப்புகள் படைக்கப்பட்டன என்றால் சகோதரன் சகோதரிகளாக ஆகிவிடுகிறீர்கள். வேறு எந்த சம்பந்தமும் கிடையாது. நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள். எப்படி விகாரத்தில் செல்ல முடியும்? சகோதரன் சகோதரனாகவும் இருக்கிறோம், சகோதர சகோதரிகளாகவும் இருக்கிறோம். இந்த கண்கள் ஏமாற்றக்கூடியது. கண்களால் நல்ல பொருளை பார்த்ததும் அடைய வேண்டும் என்று உள்ளம் விரும்புகிறது. ஒருவேளை கண்கள் பார்க்கவே இல்லை என்றால் பொறாமையும் ஏற்படாது. இந்த குற்ற பார்வையை மாற்ற வேண்டும். சகோதரன் சகோதரி விகாரத்தில் செல்ல முடியாது. அப்படிப்பட்ட பார்வையை நீக்கிவிட வேண்டும். ஞானம் என்ற மூன்றாவது கண்ணில் பலம் இருக்க வேண்டும். அரைகல்பமாக இந்த கண்களினால் காரியங்கள் செய்தீர்கள். இப்பொழுது இந்த கரை அனைத்தையும் எப்படி போக்குவது என்று தந்தை கேட்கிறார். தூய்மையாக இருந்த ஆத்மாக்களாகிய நம்மிடம் கரை ஏற்பட்டுவிட்டது. எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு தந்தையின் மீது அன்பு ஏற்படும். படிப்பின் மூலம் அல்ல, நினைவின் மூலம் அன்பு அதிகரிக்கும். பாரதத்தின் நினைவு மிகவும் பழமையானது. இதன் மூலம் ஆத்மா தூய்மையாகி தனது இருப்பிடத்திற்கு சென்றுவிடும். அனைத்து சகோதரர்களுக்கும் தங்களது தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். சர்வ வியாபி என்ற ஞானத்தின் மூலம் மிக முற்றிலுமாக கீழே விழுந்து விட்டார்கள். நாடகத்தில் உங்களது பாகம் இவ்வாறு இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். ராஜ்யம் ஸ்தாபனையாக வேண்டும். கல்பத்திற்கு முன்பு யார் எவ்வளவு முயற்சி செய்தார்களோ அவசியம் அவ்வாறு செய்வார்கள். நீங்கள் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கண்காட்சி போன்றவைகளை பலர் பார்த்து செல்வார்கள். உங்களுடையது ஈஸ்வரிய இயக்கம். இது நிராகார இறை தந்தையின் இயக்கம். அவர்களுடையது கிறிஸ்துவ இயக்கம், பௌத்த இயக்கம். இது நிராகார ஈஸ்வரிய இயக்கம். நிராகாரமானவர் யாருடைய சரீரத்திலாவது வருவார் அல்லவா? நிராகார ஆத்மாக்களாகிய நீங்களும் என் கூடவே வசிக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள். இந்த நாடகம் எப்படி இருக்கிறது என்பது யாருடைய புத்தியிலும் கிடையாது. ராவண ராஜ்யத்தில் அனைவரும் விபரீத புத்தியுடையவர்களாக ஆகிவிட்டனர். இப்பொழுது தந்தையின் மீது அன்பு செலுத்த வேண்டும். எனக்கு ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் உங்களது உறுதிமொழி. பற்றற்றவர்களாக ஆக வேண்டும். மிகுந்த முயற்சி இருக்கிறது. இது தூக்கு கயிறில் தொங்குவது போன்றது ஆகும். தந்தையை நினைவு செய்வது என்றால் தூக்கில் தொங்குவது. சரீரத்தை மறந்து தந்தையின் நினைவில் ஆத்மா சென்றுவிட வேண்டும். தந்தையின் நினைவு மிகவும் அவசியமானது. இல்லை என்றால் பாவங்கள் எப்படி அழியும்? சிவபாபா நமக்கு கற்பிக்கிறார் என்ற மகிழ்ச்சி குழந்தைகளுக்குள் இருக்க வேண்டும். யாராவது கேட்டால் இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று கேட்பர். ஏனென்றால் அவர்கள் கிருஷ்ணரை தான் பகவான் என்று நினைக்கின்றனர். நாம் இப்பொழுது கிருஷ்ணரின் ராஜ்யத்திற்கு செல்கிறோம் என்ற அளவற்ற மகிழ்ச்சி உங்களுக்குள் ஏற்படுகிறது. நாமும் இளவரசன் இளவரசியாக ஆக முடியும். அனைவரும் முதல் நம்பரில் வந்துவிட முடியாது. வரிசைப்படியாக உருவாகும். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே அதிகமாக முயற்சி செய்யுங்கள். நரனிலிருந்து நாராயணனாக வந்துள்ளீர்கள். சத்திய நாராயணருடைய கதை, சத்தியமான லக்ஷ்மியின் கதை என்று ஒரு பொழுதும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். அனைவரும் கிருஷ்ணரின் மீது அன்பு செலுத்துகிறார்கள். கிருஷ்ணரை தான் ஊஞ்சலில் ஆட்டுவிக்கிறார்கள். ஏன் ராதைக்கு செய்வது இல்லை? நாடகப்படி அவரது பெயர்தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உங்களது தோழியாக ராதையும் இருக்கிறார். இருப்பினும் அன்பு கிருஷ்ணர் மீது இருக்கிறது. அவரது பாகமும் நாடகத்தில் இவ்வாறு இருக்கிறது. குழந்தைகள் எப்பொழுதும் பிரியமானவர்களாக தான் இருப்பார்கள். தந்தை குழந்தைகளை பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்? ஆண் குழந்தை பிறந்துவிட்டால் மகிழ்ச்சி அடைவார், பெண் குழந்தை பிறந்துவிட்டால் வருத்த இருப்பார். சிலர் கொலையும் செய்து விடுகிறார்கள். ராவண ராஜ்யத்தில் நடத்தைகளில் எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் என்று பாடப்படுகிறீர்கள். நாம் குணங்கள் இல்லாதவர்கள் இப்பொழுது மீண்டும் குணம் நிறைந்தவர்களாக ஆகுகிறோம் என்று தந்தை கூறுகிறார். நாம் பலமுறை இந்த உலகின் எஜமானர்களாக ஆகியிருக்கிறோம். இப்பொழுது மீண்டும் ஆக வேண்டும். குழந்தைகளுக்கு அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஆஹா, சிவபாபா எனக்கு படிப்பு சொல்லித் தருகிறார். அமர்ந்து சிந்தனை செய்யுங்கள். பகவான் எனக்கு கற்பிக்கிறார், எனது அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். இவ்வாறு சிந்தனை செய்து போதையில் மூழ்கிவிட வேண்டும். ஆஹா, அதிர்ஷ்டசாலி, எல்லையற்ற தந்தை எனக்கு கிடைத்து விட்டார். நாம் பாபாவை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். நான் தூய்மையை கடைபிடிக்கிறேன், இவ்வாறு ஆகிறேன், தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறேன். இதுவும் மன்மனா பவ அல்லவா? பாபா என்னை இவ்வாறு ஆக்குகிறார். இது நடைமுறையில் அனுபவம் செய்ய வேண்டிய விஷயம். தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு வழிமுறைகளை கூறுகிறார். சார்ட் எழுதுங்கள், ஏகாந்தத்தில் அமர்ந்து தனக்குள் உரையாடல் செய்யுங்கள், பேட்ஜை அணைத்துக் கொள்ள வேண்டும். பகவானின் ஸ்ரீமத் படி நான் இவ்வாறு ஆகிக் கொண்டிருக்கிறேன். இந்த பேட்ஜை பார்த்து அவர் மீது அன்பு செலுத்திக் கொண்டே இருங்கள். பாபாவின் நினைவின் மூலம் நான் இவ்வாறு ஆகிறேன். பாபா, இது உங்களுடைய அதிசயம். பாபா, நீங்கள் எங்களை உலகின் எஜமானர்களாக ஆக்குகிறீர்கள் என்பது எங்களுக்கு முன்பு தெரியாது. தீவிரமான பக்தியில் கழுத்தை அறுத்துக் கொள்வதற்கும் உயிரை தியாகமும் செய்து விடுகிறார்கள். அப்பொழுதுதான் தரிசனம் கிடைக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் பக்த மாலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்களுக்கு மரியாதை இருக்கிறது. கலியுக பக்தர்கள் சக்கரவர்த்திகளை போல இருக்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லையற்ற தந்தையின் மீது அன்பு இருக்கிறது. ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் இருக்கக்கூடாது. புத்தியின் லைன் தெளிவாக இருக்க வேண்டும். நமது 84 பிறவிகள் முடிந்துவிட்டது. தந்தையின் கட்டளைப்படி முழுமையாக நடந்து கொள்ள வேண்டும். காமம் மிகப்பெரிய எதிரி, அதன் மீது வெற்றி அடைய வேண்டும். தோல்வி அடைந்து வருத்தப்பட்டு என்ன செய்ய போகிறீர்கள்? முற்றிலும் எலும்பு உடைந்துவிடும், மிகப்பெரிய தண்டனை கிடைத்துவிடும். கரை நீங்குவதற்கு பதிலாக மேலும் அதிகமாகிவிடும். நினைவு வரவே வராது. நினைவில் இருப்பதில்தான் அதிகமான முயற்சி இருக்கிறது. நான் தந்தையின் நினைவில் தான் இருக்கிறேன் என்று பலர் பொய் கூறுகிறார்கள். அவ்வாறு இருக்க முடியாது என்பது பாபாவிற்கு தெரியும். இதில் மாயையின் புயல்கள் அதிகமாக வருகின்றன. அவ்வாறு கனவுகள் வரும் முழுமையாக தொந்தரவு செய்யும். ஞானம் மிகவும் எளிது, சிறிய குழந்தை கூட புரிய வைத்துவிடும். மற்றபடி நினைவு யாத்திரையில் தான் அதிகமான சண்டை இருக்கிறது. நான் அதிகமான சேவை செய்கிறேன் என்று மகிழ்ச்சி அடைந்து விடாதீர்கள். தனது குப்தமான சேவையை செய்து கொண்டே இருங்கள். நான் சிவபாபாவின் முதல் குழந்தை என்ற போதை இவருக்கு இருந்தது. பாபா உலகை படைக்கக்கூடியவர் என்றால் நாமும் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆவோம். இளவரசராக கூடியவன் இந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் எந்த அளவிற்கு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு எனக்கு கிடையாது. பாபா அதிகமான சிந்தனை செய்ய வேண்டியிருக்கிறது. பாபா பெரிய மனிதர்களை ஏன் கவனிக்கிறார்கள் என்ற பொறாமை குழந்தைகளுக்கு வந்துவிடக்கூடாது. தந்தை ஒவ்வொரு குழந்தையின் நாடியை பார்த்து அவருக்கு நன்மை செய்யும் பொருட்டு ஒவ்வொருவரையும் அவ்வாறு நடத்துகிறார். ஒவ்வொரு மாணவனையும் எப்படி நடத்த வேண்டும் என்று ஆசிரியர் அறிவார். குழந்தைகளுக்கு இதில் சந்தேகம் வரக்கூடாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, தனிமையில் அமர்ந்து தனக்குள் உரையாடி கொள்ள வேண்டும். ஆத்மாவிற்குள் படிந்திருக்கும் கரையை நீக்குவதற்காக நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். இரண்டாவது, எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேகம் வரக்கூடாது, பொறாமையும் கூடாது, அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். தனது குப்தமான சேவையை செய்ய வேண்டும். வரதானம், யாசகரிலிருந்து இளவரசன் என்ற நடிப்பை முழுமையாக நடைமுறையில் நடிக்கக்கூடிய தியாகி மற்றும் உன்னதமான பாக்கியம் நிறைந்த ஆத்மா ஆகுக. விளக்கம், எப்படி வருங்காலத்தில் உலக மகாராஜன் வள்ளலாக இருப்பீர்களோ அதுபோல இப்போதிருந்தே வள்ளல் தன்மையின் சுபாவத்தை வெளிப்படுத்துங்கள். யாரிடம் இருந்தேனும் சிறிதளவு மீட்பை பெற்றுக்கொண்டு உதவியை கொடுப்பது என்ற சங்கல்பம் இருக்கக்கூடாது. இதைதான் யாசகனிலிருந்து இளவரசன் என்று கூறுவது சுயம் பெற்றுக் கொள்வதற்கான ஆசை இல்லை. இந்த அல்பகால ஆசையிலிருந்து பிச்சைக்காரர் ஆகிவிடுங்கள். அத்தகைய பிச்சைக்காரர் தான் முழுமையாக யாசகரிலிருந்து இளவரசன் என்ற நடிப்பை நடைமுறையில் நடிக்கிறார்களோ அவர்கள் சதா தியாகி மற்றும் சிரேஷ்ட பாக்கியசாலி என அழைக்கப்படுவார்கள். தியாகத்தின் மூலம் சதா காலத்திற்கான பாக்கியம் தானாகவே வசமாகிவிடும். ஸ்லோகன் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காக சாட்சி நிலையின் இருக்கை மீது அமர்ந்து பார்ப்பவராகி ஒவ்வொரு விளையாட்டையும் பாருங்கள். அவ்யக்த சமிஞ்சை அஷரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள். அஷரீரி நிலையின் அனுபவம் செய்வதற்காக சூக்ஷ்ம சங்கல்பத்த ரூபத்திலும் கூட எங்கேயும் பற்றியிருக்க கூடாது. சங்கல்பத்தின் ரூபத்தில், தொடர்பின் ரூபத்தில் அல்லது தனது எந்த ஒரு விசேஷ தன்மையின் பக்கம் கூட பற்றுதல் இருக்கக்கூடாது. தனது ஏதாவது ஒரு விசேஷ தன்மையின் பக்கமாக கூட பற்று இருக்கும் என்றால் அந்த பற்றுதல் பத்தனங்களிலிருந்து விடுபட விடாது. மேலும் அஷரீரி ஆகவும் விடாது. ஓம் சாந்தி.